வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
மகா இரக்கமும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, எங்கள் பரிசுத்தரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்ததற்காக, எங்களை காப்பாற்றி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, குழந்தை செல்வம் இல்லாமல் உமை நோக்கி பார்த்த எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற அருமையான வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாணப்பட்ட பொழுது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி பத்திரமாய் திரும்பி வர செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக திருமண ஏற்பாடுகளை இந்த நாளிலே நீர் செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, இன்னமும் கடந்த வாரத்திலே தேர்வெழுதி நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுத்தீர், தைரியத்தை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் தொடர்ந்து தேர்வெழுதுகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தைரியத்தையும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல முறையிலே தேர்வெழுதி உயர்ந்த மதிப்பெண்களோடு வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் வரப்போற வேநீர் கால விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக ஆயத்தம் செய்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தோடும் தகுந்த ஆயத்தத்தோடும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஆயத்த பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையாகவே இந்த ஆண்டு அதிகமான பிள்ளைகள் ஒவ்வொரு ஆலயத்திலேயும் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக விவசாய குடும்பங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தலும். விவசாயத்திற்கு இப்பொழுது என்ன அவர்களுக்கு தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. அதெல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி அவருடைய தொழிலை ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலமான சொந்த தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை கர்த்தர் சந்தித்தலும். தொழிலிலே வளர்ச்சியை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அநேக சிறு வியாபாரிகள் உண்டு. அவருடைய வியாபாரத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஆலோசனையை தாரும். வியாபாரங்களை விரிவுபடுத்த அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்தரலும். அதற்காக சரியான உதவிக்கரங்களை கர்த்தர் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் எதிர்பாராத விபத்துகளினாலே பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பணிக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாய் பூரண சுகம் பெற்று தன்னுடைய பணிக்கு செல்ல உதவி செய்தலும். வருமானம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்ற துக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீண்ட நாட்களாக ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அற்புதமான விடுதலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் ரகசியமாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு எங்களோடு செபித்து உம்முடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு ஐயா. அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதித்தரலும். அவருடைய இருதயத்தை நல்ல விருப்பத்தின்படி அவருடைய குடும்பத்திலுள்ள எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னமும் பற்பலவிதமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே வழி தெரியாமல் திகைத்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது வழி, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்க கிருபை செய்யும். அப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்து ஜபிக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண கிருபையை தாரும். இன்னமும் இந்த நாட்களிலே நீண்ட பிரயாணம் செய்வதற்காக ஆயத்தப்படுகிற, திட்டம் செய்கிற ஒவ்வொரு சகோதரனோடு சகோதரியோடு தங்கியிருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றையும் சரியாய் திட்டம் செய்து அவர்கள் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலேயும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கேள்விக்குறிகளுக்கு நீர் விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்களும் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாய் இருக்கட்டும். நீண்ட நாட்களாய் அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்தலும், உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தலும், எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்யவும், உம்மை பிரியப்படுத்தவும், உம்மை சந்தோஷப்படுத்தவும் நீரே அவர்களுக்கு துணை செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்களுக்கு அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே எஸ்தர் 3:13 வரைக்கும் சிந்தித்தோம். மொர்தெக்காய் தன்னை வணங்காதபடியினாலே ஆமான் எரிச்சலடைந்து யூத குலத்தையே அழிக்க தீர்மானித்தான். அதற்காக அவன் சீட்டு போட்ட பொழுது 12 சீட்டு விழுந்தது. தேசம் முழுவதும் ஒரே நாளிலே யூதகுலத்தை அழிப்பதற்காக அரச மோதிரத்தினாலே கட்டளை பிறந்தது. 127 நாடுகளுக்கும் அது தீவிரமாய் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது கவனிப்போம். எஸ்தர் 3:14-15 அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பிரியமானவர்களே, சூசான் நகரம் கலங்கியது. யூதர்கள் தேச துரோகிகள் அல்ல. எந்த ஒரு பெரிய குற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை. ஏன் யூதர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? அவர்கள் வித்தியாசமான பழக்க வழக்கம் உள்ள அந்நியர்களாக இருந்தபடினாலே. ஒருவேளை அந்த ஜனங்கள் யூதர்களை விரும்பவில்லை. என்றாலும் பட்டணத்தில் உள்ள மற்றவர்கள் இவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுவதற்கான அரசனின் எண்ணத்தை இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நாளின் மாலையிலே குதிரைகளிலே புறப்பட்டு செல்லும்படியாக நூற்றுக்கணக்கான வீரர்களின் கரங்களிலே இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். 4 திசைகளிலும் புறப்பட்டு போகிறார்கள். ஒரு சிறு கிராமத்திற்கு வருவார்கள் என்றால் இரவிலே அங்கே உள்ள மரம் ஒன்றிலே அந்த கட்டளையை அவர்கள் தொங்க விடுவார்கள். அப்பொழுது அதிகாலையிலே வருகிற எல்லா ஜனங்களும் அதை வாசித்து அறிந்து கொள்வார்கள். தொடர்ந்து அந்த செய்தியை அவன் கொண்டு சென்றவன் இப்படி ஒவ்வொரு கிராமமாக அதை எடுத்துச் செல்கிறான். ஒரு குதிரை களைத்து போகும் என்றால் பணியை தொடர்ந்து செய்ய ஆங்காங்கே வேறு குதிரைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். தேசமெங்கும் பரவியிருக்கிற யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். அதுதான் கட்டளை. 15 நாம் பார்ப்பது போல அந்த அங்கீகாரர்கள் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். சூசான் நகரம் கலங்கியது. ஆனால் அது அரசனை எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படியாக உட்கார்கிறார்கள். அரண்மனையில் உள்ள ராஜாத்தையும் இந்த கட்டளையினாலே பாதிக்கப்பட போகிறாள் என்பதை ராஜா அறியவில்லை. பிரியமானுள்ளே, இந்நாட்களிலேயும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட எந்த இயக்கங்களிலும் பங்குதாரராய் இருக்க முடியாது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒன்று போலவே நேசிக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, எகிப்திலே பார்வோன் யூதர்களை அழிக்க முற்பட்டான். பின்னர் பல காலகட்டங்களிலே யூதர்களை அழிக்க பல தேசங்கள் முயற்சித்தன. அசீரியா முயன்றது, பாபிலோன் முயன்றது, இங்கே இஸ்தரின் புத்தகத்திலே பெர்சியா தேசமும் முயன்றது என்று பார்க்கிறோம். ரோம சாம்ராஜ்யமும் யூதர்களை அழிக்க முயற்சித்தது. ஸ்பெயின் தேசத்திலேயும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. ஜெர்மனியிலே ஹிட்லர் அந்த முயற்சியை எடுத்தார். 600,000 யூதர்களை கொலை செய்தார்கள். பிரியமானவர்களே, இப்படி யூதர்களை அழிக்க உலகத்திலே பல காலகட்டங்களிலே மக்கள் முயற்சித்ததின் காரணம் என்ன? முதலாவதாக அது இயற்கையான ஒரு செயல். இரண்டாவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணமும் அதிலே உண்டு. இயற்கையான காரணம் என்ன? அவர்கள் நேசிக்கப்படத்தக்கவர்களாக இல்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அருமையானவர்களே, தேவனற்ற ஒரு மனிதன், அவன் யூதனானாலும் மற்ற எந்த இனத்தைச் சேர்ந்தவனானாலும், அவன் நேசிக்கப்படத்தக்க ஒருவன் அல்ல. ஆம், தேவனுடைய பார்வையிலேயும் நாமும் நேசிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. நம்முடைய பாவத்தினாலே நாம் அருவழுக்கப்படத்தக்கவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபையானது கிறிஸ்துவிலே நம்மை புதிய சிருஷ்டியாக்குகிறது. அதே கிருபைதான் யூதர்களையும் தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளும்படியாக செய்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடுத்த காரணம், யூதர்கள் ஏன் வெறுக்கப்பட்டார்கள் என்றால், தேவனுடைய திட்டத்தின்படி யூத குலத்து மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். சந்ததி சந்ததியாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கடத்தினார்கள். இதை பிசாசானவன் வெறுத்தான். ஏனென்றால் வேத வசனம் தெளிவாக சரீரத்திலே வெளிப்பட போகும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்து பவுல் என்ன சொன்னார், ரோமர் 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. எனவே எந்த வகையிலேயும் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணத்தினாலே யூதர்கள் மேலே வெறுப்பு வந்தது. வேதபுத்தத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அந்த ஜனங்களை தனக்கு சொந்தமானவர்களாகவும் தனக்கு சொந்தமான தேசமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிசாசினாலே பகைக்கப்படுகிறார்கள். எனவே உலகத்தின் தேசங்கள் எல்லாம் இந்த யூத ஜனங்களுக்கு எதிராக மேலும் மேலும் எரிச்சல் அடையும். ஆகாஸ்வேறு அரசனுடைய முத்திரை மோதிரத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருந்த இந்த கட்டளை மாற்றப்பட முடியாதது. ஏற்கனவே ஒரு சட்டத்தை குறித்து வாசித்தோம், வஸ்தி அரசி பதவியிலிருந்து தள்ளப்பட்டதே அந்த சட்டம். அரசனாலும் அந்த சட்டம் மாற்றப்பட முடியவில்லை. இப்பொழுது யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் அரசனுடைய கையெழுத்தாகிவிட்டது. மேரிய பெர்சிய தேசத்தின் சட்டமாகிவிட்டது, அது மாற்றப்பட முடியாது. அப்படியென்றால் தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பார்? மேலும் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். யாராவது ஒருவர் இந்த காரியத்திலே தலையிட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் இப்பொழுது சகலத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எஸ்தரின் புத்தகத்தை நாம் படிக்க துவங்கும் பொழுது தேவனுடைய அருளை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனற்ற ஒரு அரண்மனையிலே, குடிக்கு அடிமையாக இருந்த ஒரு அரசனுடைய அரண்மனையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் விருந்தருந்திக் கொண்டிருந்தார்கள். குடும்பத்திலே நடைபெற்ற ஒரு பிரச்சினை வெளிப்படுத்தப்பட்டது. அரசனுடைய கட்டளைக்கு அரசி கீழ்ப்படியவில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எல்லா தொடர்பும் இருக்கிறது பிரியமானவர்களே. தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மிக வல்லமையான முறையிலே அவர் தலையிடுகிறார், அவர் செயல்படுகிறார். இப்பொழுது அரசனுடைய அரையணைக்கு பக்கத்திலே மற்றும் ஒருவரை அமரச் செய்கிறார். யூதர்களை மீட்பதற்கு தேவன் எஸ்தரை பயன்படுத்தப் போகிறார். தன்னுடைய கிருபையினாலே மனிதனுடைய செயல்களுக்குள்ளும் தேவன் செயல்படுகிறார். தேவனுடைய கிருபையை குறித்து, தேவனுடைய செயல்பாட்டை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அகஸ்தராயன் ஒரு கட்டளை கொடுத்தான். தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அவன் நிறைவேற்றுகிறான் என்பதை அப்பொழுது அவன் உணரவே இல்லை. நாசரேத்திலிருந்த மரியாளும் யோசேப்பும் பெத்லேமுக்கு வருவார்கள் என்று அவனுக்கு தெரியாது. மீக 5:2 இயேசு பெத்லேமிலே பிறப்பார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அகஸ்தராயன் மூலமாக தேவன் செயல்படுகிறார். இப்பொழுது ஆகாஸ்வேருவின் அரண்மனையிலே தேவன் செயல்படுகிறார். மிக அமைதியாக பின்னணியத்திலே தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் எஸ்தர் 4:3 பிரவேசிக்கிறோம். ராஜ்யத்தின் எல்லா மூலை முடுக்குகளுக்குள்ளும் ஒரு பயங்கரமான கட்டளை போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மொர்தெக்காய் எப்படி செயல்படுகிறான் என்று பாருங்கள். எஸ்தர் 4:2 நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது, மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை மொர்தெக்காய் கேட்டபொழுது ரெட்டு உடுத்தினான், சாம்பலிலே உட்கார்ந்தான், தன் மேலே சாம்பலை போட்டுக் கொள்கிறான். அந்த காட்சியை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். அந்த கட்டளையை பூரணமாய் அவன் நம்பினான். அது மாற்றப்பட முடியாத ஒன்று என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த குறிப்பிட்ட காலத்திலே சுமார் 15,00,000 யூதர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். அது மிக பயங்கரமான ஒரு கொலைக்களமாய் மாறியிருக்கும். ஒரு மனிதன் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்பதனாலே அந்த சமுதாயம் முழுவதும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது பூரணமாக பிசாசின் எண்ணமே. எஸ்தர் 4:3 ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? ஜபிப்பதற்காக ஜனங்கள் ஒன்று கூடவில்லை. இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். ஏசாயாவினாலே முன் அறிவிக்கப்பட்டபடி கோரேசுடைய கட்டளையானது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பிச் செல்லும்படியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ திரும்பிச் செல்லவில்லை. இப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். எனவே இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் மற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற சடங்காச்சாரங்களை ஒழுங்காக பின்பற்றுகிறார்கள். உபவாசம் இருக்கிறார்கள், ரெட்டுடுத்திக் கொள்கிறார்கள், பெரிய அளவிலே தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அரசன் கொடுத்த கட்டளையை பூரணமாக நம்பினார்கள். ஏனென்றால் இப்பொழுது மேதிய பெர்சிய அரசாங்கத்தின் சட்டமாய் அது இருக்கிறது. சரித்திர புத்தகங்களை நாம் பார்க்கும்பொழுது அந்த நாட்களின் சட்டங்கள் எப்படி மாற்றப்பட முடியாதது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேலின் புத்தகத்தை பாருங்கள். ராஜா விரும்பினாலும் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. ஆகாஸ்வேறு ராஜாவை எண்ணி பாருங்கள். வஸ்தியை ராஜாத்தியாக இல்லாதபடி விலக்கின பின்னரும் அவளை குறித்து அவன் சிந்திக்கிறான். ஆனாலும் மறுபடியும் அவளை பட்டத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. அவனுடைய சொந்த கட்டளையையே அவனால் மாற்ற முடியவில்லை. எனவே யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியை கேட்ட பிறகு எல்லா யூதர்களும் உபவாசிக்கிறார்கள், ரெட்டுறுத்துகிறார்கள், சாம்பலை போட்டுக் கொள்கிறார்கள். பிரியமானூர்லே, பாவத்தை குறித்த உணர்வு இன்றைக்கு உலகத்திலே இல்லை. இதற்கு காரணம் திருச்சபையா? விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராத மக்களிடத்திலேயும் பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. விசுவாசிகள் மத்தியிலேயும் பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. ஒரு சாதாரண விசுவாசி என்ன சொல்கிறான்? ஆம், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்கிறான். ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த உண்மையான ஒரு உணர்வு இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு பாவியோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியோ தனது பாவத்தை குறித்து தேவனை நோக்கி இரக்கத்திற்காக அழுததை கடைசியாக எப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? முற்காலங்களிலே சுவிசேஷ கூட்டங்களிலே பாவத்தை குறித்த உணர்வை மக்கள் பெற்றுக் கொள்ளும்பொழுது துக்கப்பட்டு அழுதார்கள். இன்று நாம் அப்படிப்பட்ட துக்கத்தை காண முடியவில்லை. சுவிசேஷ கூட்டங்களிலே இன்றைக்கு பலர் எழுந்து முன்னாலே வருகிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவங்களை குறித்து அவர்கள் உணர்வடைகிறதில்லை, மிக அதிகமாக அழுகிறதில்லை. ஏனென்றால் பாவத்தை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லை. இந்த முருதேக்காய் இந்த சட்டத்தின் விளைவுகளை நம்பினான். எனவே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான், ரெட்டுடுத்துகிறான், சாம்பலை போட்டுக் கொள்கிறான், பட்டணத்தின் மத்திய பகுதிக்கு ஓடுகிறான். உரத்த குரலிலே துயரமான மகா சத்தத்துடனே அலறுகிறான். தேசமெங்கிலும் யூதர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள், அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த கட்டளையின் பயங்கரத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, பாவத்தை குறித்த தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தோ நரக ஆக்கினையை குறித்தோ இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இந்த சத்தியங்களையெல்லாம் பலர் உண்மை என்று விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் மொர்தேக்காய் கட்டளையின் தீர்க்கத்தை அறிந்திருந்தான், அதை விசுவாசித்தான். எஸ்தர் 4:4. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தேக்காய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து விக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய மொர்தேக்காயின் செயலினாலே எஸ்தர் கூனி குறுகி போகிறாள். தான் மிக பத்திரமாக இருப்பதாக அவள் எண்ணினாள். ஆனால் மொர்தேக்காயோ சூசானின் மிக முக்கியமான தெருக்களிலே அங்குமிங்கும் ஓடுகிறான், அலறுகிறான், ரெட்டு உடுத்தியிருக்கிறான். எனவே அவள் செய்ததென்ன? நல்ல உடைகளை அனுப்புகிறாள். அரண்மனையிலிருந்து விலை உயர்ந்த ஆடைகளை அனுப்புகிறாள். ஒருவேளை மிக பிரகாசமான உடைகளை அவள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் எந்த பிரகாசமான நிறையுள்ள உடையோ விலை உயர்ந்த உடையோ அரசனுடைய சட்டத்தை மாற்றாது. மொர்தேக்காய் புதிய உடை உடுத்துவதனாலே அவனுடைய துக்கம் மாறாது. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, சமய பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு முன்பாக மனிதன் ஒரு பாவியாக இருக்கிறான் என்பதை எந்த வகையிலேயும் மாற்றாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதையும் சமய சடங்குகள் மாற்றாது. இன்றைக்கு பலர் பல விதங்களிலே பாவத்தை குறித்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் சிறந்த உடை அணிந்து அதை மறைக்க பார்க்கலாம். மனிதன் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். பாவத்திலிருந்து தங்களை மறைக்கக்கூடிய எப்படிப்பட்ட உடைகளையும் தங்களுக்காக தெரிந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சீர்திருத்தம் என்னும் உடையை அணிய முற்படுகிறார்கள். பாவம் என்பது ஒரு சிறிய தவறுதான், அதை மூடி மறைத்து விடலாம் என்கிறார்கள். நமக்கு சீர்திருத்தம் தேவையில்லை, மறுபிறப்பு தேவை. இயேசு கிறிஸ்து சமய தலைவனான நிக்கோதேமனிடத்திலே மிக தெளிவாக சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். நாம் இயற்கையாகவே பாவ சுவாபம் உள்ளவர்களாக இருக்கிறபடியினால் புதிய ஒரு சிருஷ்டி நமக்கு தேவை. பாவமான சிருஷ்டியானது பரலோகத்திற்கு செல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்கள் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். உங்கள் இடத்தை அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். உங்களுடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை அவர் ஏற்கனவே செலுத்தி முடித்துவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் உங்களுக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்கள் என்றால் உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்ற ஒரே அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் பரலோகம் செல்வீர்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், பாவம் சுயநலமானது என்கிறார்கள். நீங்கள் சுயநலமாக இருக்கக்கூடாது என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அப்பொழுது சுயநலம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள். சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, எதையும் தெரிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களை விட தங்களுக்கு சிறப்பானதையே தெரிந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? மனிதன் சுயநலமானவன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரம் தேவை. கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரம் தேவை. நாம் குற்றமற்றவர்களாக இருக்க அது ஒன்றுதான் நமக்கு தேவை. இப்பொழுது எந்த ஒரு புதிய உடையையும் எஸ்தரிடத்திலிருந்து மொர்தெகாய் பெற்றுக் கொள்ளவில்லை. அவள் அனுப்பிய உடைகள் திரும்ப வந்துவிட்டது. மிக கடுமையான ஏதோ ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாள். எஸ்தர் 4:5. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். இப்பொழுது இன்னும் அதிகமான விடை வேண்டும் என்று எஸ்தர் எதிர்பார்க்கிறாள். மொர்தெகாயின் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறாள். எஸ்தர் 4:6. அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயின் இடத்தில் புறப்பட்டு போனான். அவள் ராஜாத்தியாக இருந்தபடியினாலே அவளாகவே நேரடியாக மொர்தெகாயினிடத்தில் செல்ல முடியவில்லை. எனவே அரமனை ஆட்களையே அவள் அனுப்புகிறாள். எஸ்தர் 4:7-9 வாசிக்கிறேன். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும், யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆத்தாக வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் ராஜாத்தியே, நீயும் நானும் ஒரு பயங்கர மரண ஆக்கினையின் தீர்ப்பின் கீழே இருக்கிறோம். இதை சொல்லிவிட்டு சூசான் அரண்மனையிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கட்டளையின் நகலையும் அவளே வாசித்து பார்க்கும்படியாய் அனுப்புகிறான். இன்றைக்கும் பலர் வேத புத்தகம் நாம் பாவிகள் என்று சொல்லவில்லை என்கிறார்கள். அப்படி கூறுகிறவர்கள் வேதத்தை கருத்தாய் வாசித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மிக தெளிவாக நாம் எல்லாரும் பாவிகள் என்பதையும், தேவனுடைய மரண தண்டனைக்கு நாம் கீழே இருக்கிறோம் என்பதையும் வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். தொடர்ந்து வசனங்கள் 10-11 வாசிக்கிறேன். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இது நல்லதல்ல, இதை கேள்விப்படுவதை குறித்து நான் துக்கப்படுகிறேன், இதை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு தான் அரசனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்த 30 நாட்களாக அழைப்பிக்கப்படவில்லை என்பதையும் அறிவிக்கிறாள். இப்பொழுது என்னை குறித்து ராஜா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. அரச கட்டளை என்ன என்பது எனக்கு தெரியும். திடீரென நான் அரண்மனையிலே அரசன் முன்னால் போய் நிற்க முடியாது. அவர் செங்கோலை நீட்டாவிட்டால் எனக்கு மரணம் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதையும் சொல்லி அனுப்புகிறாள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனை சகோதரியே, முருதைக்காய் சட்டத்தின் பயங்கரத்தை அறிந்து அவன் தூக்கப்பட்டான். இன்றைக்கும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய சட்டங்களின் பயங்கரத்தையும் நாம் அறிந்தவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் பாவத்திலே வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த கட்டளையை அறிந்து கொள்ளும் பொழுது எத்தனை அதிகமாக துக்கப்பட வேண்டும், எத்தனை அதிகமாக வேதனைப்பட வேண்டும். விசுவாசிகளின் மத்தியிலேயும் அவிசுவாசிகளின் மத்தியிலேயும் பாவ உணர்வற்ற ஒரு சூழ்நிலை குறித்து நாம் துக்கப்படுகிறோமா? இந்த காரணத்தினாலேயே பலர் இன்றைக்கும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடிக்கடி தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாருமையா. கர்த்தருடைய கற்பனைகளை மீறும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதும் அதை குறித்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தரே நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று முருதைக்காய் மரண ஆக்கினை தீர்ப்பின் கீழே, மரணத்தை கொண்டு வரும் சட்டத்தின் கீழே எவ்வளவு துக்கப்பட்டானோ அதே போல இன்றைக்கும் இந்த உலகத்திலே பாவத்திலே வாழும்பொழுது எங்களுக்கு மரண தண்டனை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அதை விட்டு மனம் திரும்ப பாவத்தை குறித்து துக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது அடிக்கடி பாவத்திலே விழுந்து எழும்பும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் பாவத்தை வெறுக்க வேண்டிய அளவு வெறுக்க, பாவத்தின் பயங்கரத்தை உணர்ந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கும் உலகத்திலே மரண ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் தங்களை எதற்கு நேராய் எடுத்துச் செல்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆவியானவரே கிருபையாய் துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16.